கர்த்தருமாருமை இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் திருச்சபையாருக்கு என்னுடைய அன்பின் வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். அப்போஸ்தலன் நடப்படி புஸ்தகம் நம்முடைய கரங்களிலே ஆண்டவர் கொடுத்திருக்கிறதன் பல நோக்கங்களிலே ஒரு முக்கியமான நோக்கம் என்னவென்றால், அப்போஸ்தலன் நடப்படிகளில் தான் ஒருவன் விசுவாசி ஆகிறது என்றால் என்ன, ஒருவன் விசுவாசியாக இருப்பானேயானால் அவன் செய்ய வேண்டியது என்ன, இதை கத்த தெளிவாக உதாரணங்களின் மூலம் நபர்களின் மூலமாக ஆண்டவர் விவரித்திருக்கின்ற வித்தியாசமான மனிதர்கள் மனம் திரும்பின அனுபவங்களை இதில் நாம் வாசிக்கிறோம். இன்று நாம் கேட்கப் போகிற இந்த செய்தியும் கூட நம்முடைய வாழ்வுக்கு ஒரு எழுப்புதலையும் ஒரு போதனையையும் உண்டு பண்ண கர்த்தர் அருள் புரிவாராக. ஏன் இதை நான் சொல்லுகிறேன் என்றால், அப்போஸ்தலர் நடபடிகளின் புஸ்தகத்தில் தேவன் மனம் திரும்புதலை குறித்து ஒரு விசுவாசியை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறவைகளை இன்று திருச்சபை வலியுறுத்துவது கிடையாது. இன்று ஏதோ திருச்சபையிலே ஜனங்கள் வர வேண்டும் என்கிற ஒரு எண்ணத்தோடு தான் இன்றைய உபதேசங்கள் இருக்கிறபடியால், அநேகர் இன்றும் நாம் ஆட்டுத்தோலை போர்த்த ஓநாய்களுக்கு பலியாக்கி கொண்டுதான் இருக்கின்றோம். எனவே இன்று ஆண்டவர் நம்மோடு பேசுகிற இந்த வார்த்தையை கூட நாம் கவனமாக கேட்க கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. பவுல் அப்போஸ்தலன் ஒரு மிகப்பெரிய ஒரு மிஷனரி, ஒரு போதகர், ஒரு எழுத்தாளர், ஒரு கல்விமான், ஒரு மிகப்பெரிய ஒரு பிலாசபர். இந்த பவுல் அப்போஸ்தலனுடைய வாழ்க்கையில நடைபெற்ற ஒரு சம்பவம் உங்களுக்கு ஞாபகப்படுத்துகின்றேன். ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்திற்கு அவர் போகும்போது அவரோடு ஒரு குழு இருக்கும். ஆண்டவருடைய பெரிய கிருபை அந்த குழுவிலே லூக்கா என்று சொல்லப்படுகிற ஒரு மருத்துவரும் இருக்கின்றார். இந்த பவுல் அநேக பலவீனங்களை உடையவர். இப்போதும் இன்னொரு பட்டணத்திற்கு போவதற்காக யோசிக்கின்றார்கள். இன்று நமக்கு இருக்கின்ற எந்த டிரான்ஸ்போர்டேஷன் வசதியும் அன்றவர்களுக்கு கிடையாது. அப்படி யோசித்துக் கொண்டிருக்கும் போது அடுத்த நாள் அதிகாலையிலே அவர்கள் பிரயாணத்தை புறப்பட வேண்டும். பரிசுத்த ஆவியானவர் அந்த பிரயாணத்தை தடை பண்ணுகிறார். கிறிஸ்தவர்களுக்கு ஒரு வசனம் தான் தெரியும், நம்ம நினைக்கிறது எதுவும் தடைபடாது. தெரிதானா? செய்ய நினைக்கிறது தடைபடாது, இது நமக்கு தெரியும். நல்ல ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள், தடை வந்துருச்சுன்னா சாத்தான் தான். அதுவும் எஸ்பெஷலி கிறிஸ்தவர்களுக்கு, ஒரு நல்ல ஒரு எண்ணத்தோடு ஒரு காரியத்தை செய்கிற ஒரு தடை வருதுன்னா அப்பாலே போ பிசாசுன்னு சொல்லுவோம் நம்ம. இதான் பாருங்க, பவுலிடத்திலிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். பரிசுத்த ஆவியானவர் தடை பண்ணுகிறார். அப்போஸ்தலர் 16:6-8 வசனங்கள் வாசிக்கும் பொழுது அதில் சொல்லப்பட்டிருக்கின்றது, அப்பா பரிசுத்த ஆவியானவர் தடை பண்ணுகிறார், பரிசுத்த ஆவியானவர் போக விடாதபடிக்கு அவர்களை தடுக்கிறார். ஆனால் அந்த பரிசுத்த ஆவியானவர் தடை பண்ணுவதற்கும் எதிராளியாக்கி பிசாசன் தடை பண்ணுகிறதற்கும் ஒரு வித்தியாசம் உண்டு. ஆவியானவர் தடை பண்ணுவாரையானால் அவர் இன்னொரு வாசலை திறப்பார். ஆனால் எதிராளியாக பிசாசானவன் தடை பண்ணும் போது நமக்கு வாசல்கள் திறக்கப்படாது. இப்போது கவனித்துக் கொள்ளுங்கள், பரிசுத்த ஆவியானவர் பவுலை தடை பண்ணுகிறார். எல்லாத்தையும் பேக் பண்ணிட்டாங்க, காலையில் எழும்பி இந்த குழுவோடு போக வேண்டும். அப்போது ஆவியானவர் தடை பண்ணுகிறார். பவுல் எல்லாரையும் நிறுத்துகின்றார். அப்போதுதான் பவுல் ஒரு தரிசனத்தை காண்கின்றார். அந்த தரிசனத்திலே அருமையாக ஆவியானவர் ஒன்றை பவுலுக்கு உணர்த்துகின்றார். மேக்சிடோனியன் கால் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இதற்கு மக்கதோனியாவிலிருந்து ஒருவன் வந்து மக்கதோனியாவுக்கு வந்து எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று வேண்டிக் கொண்டதாக ஒரு தரிசனம். பாவம், பவுல் அப்போஸ்தலன் திருமணமாகாதவர், குடும்ப வாழ்விலே அமையாதவர், தனிமையாக இருக்கிறார். அவருக்கு வருகிற தரிசனம் எப்படி இருக்கும்னு சொன்னா, இங்க போகாத இங்க போ, அந்த மனுஷன் போ, அப்படி இப்படின்னு சொல்லுவார் ஆண்டவர். நமக்கு வரக்கூடிய தரிசனம் எப்படி இருக்கும்? பிள்ளை பெரியவனா வருவான், படிப்பு நம்பர் ஒன்னா வருவான், திருமணம் உலகத்தில் இப்படி திருமணம் நடக்காது மாதிரி நடக்கப்படும். பாருங்க, இந்த தரிசனம் 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 சொல்லி இன்னைக்கு ஜனங்கள் ஏமாந்து கொண்டிருக்கின்றோம். மறுசுத்தாவியானவர் பவுலுக்கு கொடுத்த தரிசனம் என்னவென்றால், மக்கதோனியாவிலிருந்து ஒருவன், யாருமே தெரியாது பவுலுக்கு. நம்முடைய தரிசனங்கள் எல்லாம் மறைத்து போனவர்கள் எல்லாம் வருகிறார்கள். நம்முடைய தரிசனங்கள் எல்லாம் நம்முடைய வழக்குகள் வெற்றி பெறுவதை குறித்தெல்லாம் ஆண்டவர் காண்பிக்கிறார். நம்முடைய தரிசனங்கள் எல்லாம் உலகத்தோடு ஒத்து போகின்ற தரிசனம். ஆனால் வேதவசனத்திலே தரிசனத்தை குறித்து வேதவசனம் சொல்லுகிறது, அது சுய தோற்றமான பொருளை உடையதா இராது. இப்ப பவுல் பாருங்க, எல்லாம் பெட்டி கட்டியாச்சு, எல்லாம் போயாச்சு, நான் இந்த குழுவில் இருப்பேன்னு சொன்ன, இருந்திருப்பேன் சொன்ன, என் அவிசுவாசத்தில் சொல்லுகிறேன், கர்த்தர் எனக்கு தருகின்ற விசுவாசத்துக்காக நன்றி, ஆண்டவரை துதிக்கிறேன், அவிசுவாசத்தில் சொல்லுகிறேன், பவுலோடு வாதித்துட்டு இருப்பேன், ஐயா பொட்டி படுக்கைகளை கட்டும் போது பரிசுத்தாவினர் தடுத்திருக்கலாமே, நம்ம இந்த ஒரு பிளான் பண்ணும் போது அவர் தடுத்திருக்கலாமே, அப்போதெல்லாம் தடுக்காதபடி காலையில் புறப்பட இருக்கிறோம், இந்த நேரத்திலே ஆவியானவர் தடை பண்ணுவதை ஏற்றுக்கொள்வதா? மக்கதுனியா வந்து எவ்வளவு வருத்தமரம், மக்கதுனி எங்க இருக்குது, அங்க எப்படி நம்ம போக முடியும்? இதுதான் வந்திருக்கும். ஆனால் பவுலப்போஸ்தலன் இந்த தரிசனம் தேவனிடத்திலிருந்து வந்ததென்று அருமையாய் கண்டு, அருமையாய் கண்டு என்ன சொல்லுகிறார் என்றால், இந்த அழைப்பை அசட்டை பண்ணக்கூடாது என்று சொல்லி அவர் நிச்சயத்தோடு இந்த பிரயாணத்தை மேற்கொள்ளுகிறார். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, பரிசுத்தாவை தடை பண்ணும் போது, பரிசுத்தாவியானவர் ஒரு ஊழிய அழைப்பை தரும்போது, அசட்டை பண்ணுகிற கிறிஸ்தவர்கள் தான் இந்த 21ஆம் நூற்றாண்டில் இருக்கின்றோம். அழைப்பை பெற்றேன் ஐயா, எப்ப நம்ம போறோம், ஒரு விளை திருமணம் முடிந்து இல்லைன்னா பிள்ளைகளுக்கு திருமணம் எல்லாம் ஆகி ரிட்டையர்மெண்ட் ஆகி பிராவிடம் பண்ணி வந்து எல்லாம் முடிந்த பிறகு ஊழியம். நேற்றைய தினத்துல நான் உபவாச ஜப கூட்டத்துக்கு போய் கொண்டிருக்கும் போது, இந்த ஒரு ரேடியோ ஸ்டேஷன், கிறிஸ்டியன் கேலா ரேடியோ ஸ்டேஷன், அதுல பாட்டு கேட்டுட்டே வந்தேன். அவங்க ஸ்பிரிங் ப்ரமோஷன் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அப்போ அவங்க ரெண்டு பாடல் பாடுவோம், இந்த ரெண்டு பாடலுக்குள்ளால $40 கொடுக்கக்கூடிய 100 பேர், இந்த மாதிரிலாம் சொல்லிட்டே இருக்கிறாங்க. அப்போ அதுல ஒருவர் அந்த ப்ரமோஷன் செய்கிறவர் சொல்லுகின்ற சைக்காலஜி சொல்லுகிறதான், அது எவ்வளவு உண்மை என்று எனக்கு தெரியவில்லை. என்னவென்றால், ஒரு தீர்மானம் நீங்கள் எடுப்பதற்கு உங்களுடைய மனம் தோன்றின பின்பு 10 செகண்ட் வினாடிகள் தான் உண்டு. இந்த 10 வினாடிக்குள்ளாக அந்த தீர்மானத்தை செய்வேன் என்று நீங்கள் முடிவுக்கு வராவிட்டால், 11வது வினாடியிலே நீங்கள் அந்த தீர்மானத்தின் படி செய்ய மாட்டீர்கள். இப்ப ஆண்டவர் உங்களோடு பேசுவாரேயானால் உடனே நீங்கள் கமிட் பண்ணுங்கன்னு சொன்னார். பவுலிடத்தில் பார்க்கும்போது அதுதான் நடைபெற்றது. ஆவியானவர் வருகின்ற தரிசனத்தை கொடுக்கின்ற அந்த தரிசனத்தை பார்த்த பவுலப்போஸ்தலன் அப்படியே அந்த அழைப்பை ஏற்றுக்கொள்ளுகின்றார். இன்று ஆண்டவர் உங்களுக்கும் எனக்கும் தருகின்ற அழைப்பை ஒருபோதும் நீங்களும் நானும் மறுக்கக்கூடாது. தேவ பிள்ளைகளே, மனிதனுக்காக அல்ல, தேவனுக்காக. பவுலப்போஸ்தலன் மனிதனை திருப்திப்படுத்துவதற்காக அல்ல, தேவனை திருப்திப்படுத்த, மக்கதுனியாவிலிருந்து வந்த ஒரு மகனை திருப்திப்படுத்துவதற்காக அல்ல, இது ஆவியானவருடைய கட்டளை, இதற்கு நான் கீழ்ப்படிவேன். அந்த பிரயாணத்தை நீங்க பாத்தீங்கன்னா, இட்ஸ் ஒன் ஆஃப் த டிஃபிகல்ட் ஜேர்னிஸ் ஃபார் பால். பார்த்துடுங்க, ரொம்ப ரொம்ப கஷ்டமான ஒரு பிரயாணம். த்ரோவாவில் கப்பல் ஏறுறாங்க, சாமுத்திராக்கே தீவுக்கு போகிறாங்க, நேயாப்போலி பட்டணத்துக்கு நேராக ஓடுறாங்க, அங்கே இருந்து மக்கதோனியா தேசத்து நாடுகளில் ஒன்றுக்கு தலைமையான ரோமர் குடியேறினதான பிலிப்பி பட்டணத்துக்கு வராங்க. அப்ப கவனிச்சுடுங்க, ரெண்டு காரியங்கள் உண்டு. இன்னைக்கு எது நீங்க யோசித்து இதற்கு நீங்க பதில் உங்களுடைய மனதில் சொல்லுங்கள், எது உங்களுக்கு வசதியாக தோன்றுகின்றது? பவுலப்போஸ்தலனுக்கு ஆண்டவர் பரிசுத்தாவியானவர் அவர் தோன்றி அவரோடு கூட பேசும்போது அழைக்கும் போது பவுல் தன்னோடு கூட இருந்த மனிதர்களை கொண்டு துரோவாவிலிருந்து கப்பலேற வேண்டும், சாமுத்திராக்கிய தீவுக்கு போக வேண்டும், மறுநாளிலே நியாப்போலி பட்டணத்திற்கு போக வேண்டும், அங்கிருந்து மக்கதோனியாவுக்கு சென்று பிலிப்பி பட்டணத்திற்கு சென்று தங்குகிறார். நீங்க இதுல பதில் சொல்லுங்க, உங்களுக்கு பதில் இருந்தால் சொல்லுங்க. ஒரு பரிசுத்தாவியானவர் இதை செய்வது உங்களுக்கு விருப்பமா? பிலிப்பு என்று இன்னொரு தேவ மனிதன் இருந்தார். அப்போஸ்தலர் 8 அதிகாரத்தில் நீங்கள் வாசிக்கிறீர்கள், ஒரு சுவிசேஷகன், பிள்ளைகள் தீர்க்க தரிசனம் சொல்லுகிறவர்கள். அவருக்கு ஒரு முறை பரிசுத்தாவியானவர் தூது வந்தார், வந்து அவனை எடுத்துக்கொண்டு எங்க போனாரு? ஒரு மந்திரி எருசலேமில் இருந்து தொழுது கொண்டு வருகின்ற ஒரு மந்திரி வனாந்தரத்திற்கு இதோ ஆவியானவர் அவனை கொண்டு சென்றார். பஸ் பிடிக்க வேண்டாம், ட்ரெயின் பிடிக்க வேண்டாம், கப்பல் ஏற வேண்டாம், ஓட வேண்டாம், நடக்க வேண்டாம், பல நாட்கள் செல்ல வேண்டாம், இன்னைக்குங்க நாளைக்கு அங்க ஊழியத்தை முடிச்சோட பரிசுத்தாவியானவர் அப்படியே திரும்பி இங்கேயும் கொண்டு வந்தார். எதை விரும்புறீங்க? ஊழியத்து போனா தானே அப்படின்றீங்களா? இல்ல எதை விரும்புவோம்? பரிசுத்தாவியானவரை இன்றைக்கு அநேகர் இவ்விதமாக பிலிப்புவுக்கு நடந்ததை போல நடந்தால் தானேயா அது உண்மையான ஒரு ஊழியம் என்று எண்ணிக்கொண்டு மனதிலே நினைத்துக் கொண்டு ஆவியானவர் அங்கு கொண்டு சென்றார், ஆவியானவர் இங்கு கொண்டு சென்றார் என்றெல்லாம் இன்றைக்கு புழுங்கிக் கொண்டிருக்கிற ஒரு காலத்திலே ஏன் வைக்கப்பட்டிருக்கிறோம் என்றால், நம்முடைய மனமெல்லாம் உலகம், ஆவியானவரை கொண்டு திருமணங்கள், ஆவியானவரை கொண்டு உலக ஆசீர்வாதங்களை பெற்றுக் கொள்வதற்கு தரிசனம். பவுல் பாருங்க ஐயா, நம்ம போல ஒரு மனுஷன் தானே ஐயா. துரோவாவில் கப்பல் ஏறும்போது, சாமுத்ராவு தீவுக்கு போகும்போது, நியாப்போலி பட்டணத்துக்கு போகும்போது, மக்கதுனியாவுக்கு போகும்போது, பிலிப்பி பட்டணத்துக்கு வரும்போது மனம் சிந்தித்திருக்காதா, ஆண்டவரே ஏன் இவ்வளவு தூரம் எல்லாம் எங்களை கொண்டு வரீங்க, இவ்வளவு தூரம் தொலைவான பிரயாணம் எதற்கு? எனக்கு தெரியாத ஒருவனைத்தானே நான் தரிசனத்திலே கண்டேன். இல்லை, அவர் பிலிப்பி பட்டணத்திலே வந்தபோது வேதவசனம் சொல்லுகிறது சில நாள் அங்கே தங்கியிருந்தார்கள். தங்கியிருந்த பிறகு பாருங்க, வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது பவுலுடைய வழக்கம் என்னவென்றால், அப்போஸ்தலர் 17:3 வசனங்களிலே சொல்லப்பட்டிருக்கிறது பவுலுடைய வழக்கம் என்னவென்றால் ஜபாலயங்களுக்கு போவார். அந்த ஜபாலயங்களுக்கு போகும்போது வேத வாக்கியங்களின் நியாயங்களை எடுத்து சம்பாஷிப்பார், டயலாக் அவங்களோட பேசுவார். அந்த பேசும்போது கிறிஸ்துவின் பாடு, கிறிஸ்துவின் மரணம், கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதல், இதுதான் பவுல் சொன்ன சுவிசேஷம், இதுதான் ஆவியானவர் கூறுகின்ற சுவிசேஷம், இதுதான் கிறிஸ்து நம்மிடத்திலே சொல்ல சொல்வதற்கு செறிவ சொல்வதற்கு கொடுத்திருக்கிற சுவிசேஷம். அருமையா சொல்லப்பட்டிருக்கிறது அப்போஸ்தலர் 17:3 வசனங்களிலும் பவுல் போவது ஜெபாலயத்திலே, அங்கு கிறிஸ்துவின் வேத புஸ்தகத்தின் நியாயங்களை அவரோடு பேசுவார். பேசும்போது அவருடைய பாடு, மரணம், அவருடைய உயிர்த்தெழுதலை குறித்து அவர்களுக்கு திருஷ்டாந்தம் படுத்தி உறுதியோடு இயேசுவை குறித்து போதிப்பார். ஆனா பிலிப்பி பட்டணத்துல சுத்தி சுத்தி வர்றாரு, ஜெபாலயம் கிடையாது. யோசித்துக் கொள்ளுங்க, பரிசுத்தாவியினால் பெற்றப்பட்ட ஒரு தரிசனம் இன்று சொல்லி நாளை நடைபெறுவதல்ல. இத்தனை பிரயாணம், இத்தனை பேரோடு அவர் செல்லுகின்றார், இத்தனை தூரம் பிரயாணப்படுகின்றார், இத்தனை பட்டணங்களுக்கு செல்லுகின்றார், கடைசியிலே பிலிப்பி பட்டணத்திற்கு வருகிறார். அவருடைய வழக்கத்தின்படி ஒரு ஜப ஆலயமும் அங்கு இல்லை. ஆயினும் அவருடைய சந்தேகம் இல்லாத விசுவாசத்தை பாருங்க. அப்புறம் தான் அவர் யோசிக்கிறாரு, ஆண்டவர் தான் கொண்டு வந்தாங்க, ஜபாலயம் எல்லாத்தையும் எங்க போக வேண்டும்? வேதவசனம் சொல்லுகிறது ஆற்றின் அருகே. ஒரு சில ஸ்திரீகள் கூடி ஜபிக்கிற ஒரு இடத்திற்கு பவுல் சென்றார். கிறிஸ்து பிறப்பு நாட்கள்ல எல்லா வருஷமும் நான் எனக்காக நினைப்பேன், என்னன்னு சொன்ன, ஆண்டவர் உலகத்தை உருவாக்கும் முன்பதாக, உலக தோற்றத்துக்கு முன்னே அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டி, தேவ ஆட்டுக்குட்டி இயேசு கிறிஸ்து, அவருடைய பிறப்பு. தேவ தூதர்கள் எல்லாரும் எவ்வளவு ஆயத்தத்தோடு இதோ குமாரனாகிய கிறிஸ்துவின் பிறப்பை சொல்வதற்கு ஆவலோடு இருந்திருக்க வேண்டும். The company of angels, heavenly angels, அப்படி என்று சொல்லும் போது ஒரு மிகப்பெரிய கொயர் பரலோகத்திலிருந்து வருதுங்க. எருசலேம் தேவாலயத்துக்கு போக சொல்லியிருந்தா சந்தோஷம், உண்மையா நேர் வழியாய் கர்த்தர் நடத்தி கொண்டு வந்தார். அப்படித்தானே கேக்குறீங்க தானே? இல்ல ஒரு கத்தீட்ரல் சர்ச்சுக்கு போயிருந்தாங்கன்னா எஸ் காட் ஆன்சர்ட் அவர் பிரேயர்ஸ் இல்லையா? அந்த ஏஞ்சல்ஸ் போனது நடுங்கிட்டு இருக்கிற மேய்ப்பலத்துல தானே ஐயா போனாங்க. டைம் வேற பாருங்களேன், எப்ப கொயர் பாடுவாங்க? அட்லீஸ்ட் 9 மணிக்கு முன்னாலேயாவது பாட மாட்டாங்க? விடியற் காலைக்கு பிறகு அதிகாலையில எல்லாரும் தூங்கிட்டு இருக்கும் போது மேய்ப்பர்கள், அவங்களுக்கு மியூசிக் தெரியுமா? அவங்களுக்கு பாட தெரியுமா? அவங்களுக்கு தேவ தூதர்களை பற்றி அறிவு உண்டா? அவர்களுக்கு தேவ தூதர்கள் சொல்லுகிற செய்தியை புரிந்து கொள்ளக்கூடிய ஞானம் உண்டா? இந்த மெய்ப்பொருளத்துலதான் அனுப்பப்பட்டாங்க. இப்ப பவுல் வர்றாரு இவ்வளவு தூரம் பரிசுத்தாவியான் நடத்தி கொண்டு, எங்க போறாரு தெரியுமா? ஆற்றின் அருகே ஒரு சில ஸ்திரீகள் கூடி ஜபிக்கின்ற ஒரு இடத்துக்கு செல்லுகின்றார். ஐயா இன்னைக்கு இத்தனை 1000 அதிகமான பேர் பிரசங்கம் கேட்க வராவிட்டால் செய்தி கொடுக்க தேவன் எனக்கு ஏவுதலை தருவதில்லையே. 21st century லட்சங்களுக்கு செய்தி கொடுக்க வேண்டும் என்று விரும்பிக் கொண்டிருக்கிற தேவ பிள்ளையே, ஒரே ஆத்துமா. ஆவியானவர் பிலிப்புவை கொண்டு சென்றார். இப்போது ஆவியானவர் மக்கதோனியா, ஒரு மக்கதியான தேசத்தினுடைய ஒரு மனிதனை கொண்டு பவுலுக்கு கொடுத்த தரிசனம், இத்தனை பிரயாணங்களை மேற்கொண்டு வந்த பவுல் பிலிப்பி பட்டணத்திலே வரும்போது ஒரு ஜபாலயமும் கிடையாது. அங்க போறார், போய் அந்த வாட்டங்கரில் உட்கார்ந்திருக்கிற ஸ்திரீகள் ஜபிக்கிறாங்க, ஜபிக்கிற ஸ்திரீகள் இவங்களிடத்துல போய் என்ன சொல்லுகிறார் என்றால், கிறிஸ்து பாடுபட வேண்டும், கிறிஸ்து மரிக்க வேண்டும், கிறிஸ்து உயிர்க்க வேண்டும், உயிர்த்தெழ வேண்டும். இந்த தரிசனத்தை, இந்த செய்தியை அவர்களுக்கு அவர் சொல்லும் போது வேதவசனம் சொல்லுகிறது, லீதியாள் என்று சொல்லப்பட்ட ஒரு ஸ்திரீ, ரத்தாம்பரம் விற்கிறவள், ஏதோ ஒன்னும் தெரியாம ஒன்னும் இல்லாம காணப்படுகிறவள் அல்ல, அவள் மிகப்பெரிய ஒரு வியாபாரி, நல்ல பணக்காரி. அவள் நிறைய பேருக்கு இயேசு எப்ப தேவைப்படும் சொன்னா ஒண்ணு இல்ல, கடன் பிரச்சனை. அதனால தான் வால் போஸ்ட் முழுசும் நீங்க பாருங்க ஊர்ல, கடன் பிரச்சனையிலிருந்து விடுதலையா? அவங்களுக்கு தெரியும் கிறிஸ்தவ வேணா அவனுக்கு என்ன இருக்கும், கடன். வியாதியிலிருந்து விடுதலையா? கிறிஸ்தவ வேணா அவனுக்கு என்ன இருக்கும், புரியுதா? உங்களுக்கு வியாதி இல்லைன்னா நீங்க யாரும் கிடையாது. வியாதி கிறிஸ்தம் என்ன பிசாசு பிடி? ஐயா இதைத்தானே இன்னைக்கு காட்டுறாங்க, வியாதியிலிருந்து விடுதலை வேண்டுமா, கடன் பிரச்சனையிலிருந்து விடுதலை வேண்டுமா, கவலையிலிருந்து விடுதலை வேண்டுமா, இதைத்தானே பிசாசு பிடியிலிருந்து விடுதலை வேண்டுமா, வாங்கன்னு கேட்கிறாங்க. அந்த ஊழியக்காரர் யாரு? பவர் ஒர்க்கர். அவருக்கு பேருந்து போடுறாங்க. வேத வசனத்தை போதிக்கிற பவுல், எத்தனை அற்புதங்கள் அடையாளங்கள் செய்த பவுல், இதோ இந்த வழக்கம் போல அவருடைய செய்தி அவர் மாற்றவில்லை. ஸ்திரீகளுக்கு என்று வேற செய்தி அல்ல, பிள்ளைகளுக்கு என்று வேற செய்தி அல்ல, அம்மனிதர்களுக்கு என்று வேற செய்தி அல்ல, அவர் சொன்ன செய்தி எல்லாம் கிறிஸ்துவின் பாடுகள், மரணம், உயிர்த்தெழுதல். அப்ப கவனிங்களேன், ஒருத்தங்க கேட்டுட்டே இருக்கிறாங்க, லீதியால் வசனத்தை கேட்டு கொண்டிருந்தாள், இதுதான் சொல்லப்பட்டிருக்கிறது. கேட்டுக்கொண்டிருந்த போது அவளுடைய இருதயத்தை தேவன் திறந்தருளினார். அப்போஸ்தலர் 16:14 அது சொல்லப்பட்டிருக்கின்றது. லீதியாள் வசனத்தை கேட்டுக்கொண்டிருந்த லீதியாளுடைய உள்ளத்தை தேவன் திறந்து அருளினார். அந்த திறந்து அருளினார் என்று சொல்லுகிற அந்த வார்த்தையினுடைய அர்த்தம் என்ன? கிறிஸ்துவின் பாடு, மரணம், உயிர்த்தெழுதலை குறித்து அவள் புரிந்து கொண்டாள். இவர் ரொம்ப தேவ பக்தி உள்ளவங்க. அவங்களுடைய பெயர் லீதியாள் என்று சொல்லப்பட்டிருக்கிற படியால் வேத ஆராய்ச்சியாளர்கள் கருதுகின்றார்கள், ஒரு கிரேக்க பெண், யூத மார்க்கத்தை சார்ந்தவளாக மாறினவள். அவள் தேவன் அவளுடைய இருதயத்தை திறந்தருளினார். இப்போ நான் அவங்களோடு பேசுறேன், கவனித்துக் கொள்ளுங்க. ஆண்டவர் நீங்கள் வேதத்தை வாசிக்கும் போது உங்கள் இருதயத்தை திறக்கிறாரா? உங்களுடைய கண்களை திறக்கிறாரா? உணர்வுகளை தருகின்றாரா? விடைகளை கொடுக்கின்றாரா? தேவன் என்றும் செய்கின்ற ஒரு ஊழியம், பரிசுத்த ஆவியானவருடைய ஊழியம். என்ன ஊழியம்? இருதயத்தை திறந்து சத்தியத்தை கேட்க பண்ணுவது அவருடைய ஊழியம். பவுல் என்கிற ஒரு மனிதனை இத்தனை தூரம் தொலைவிலிருந்து கொண்டு வந்து ஒரு லீதியாளுக்கு பவுல் அப்போஸ்தலன் கிறிஸ்துவின் பாடு, மரணம், அவருடைய உயிர்த்தெழுதலை போதித்த போது அற்புதம் செய்யவில்லை, ஐயா, அற்புதம் நடக்கவில்லை. அங்கு பவுல் வேறு எதையுமே சொல்லவும் இல்லை. இயேசுவின் பாடு, மரணம், அவருடைய உயிர்த்தெழுதல், இதில் இருக்கிற வல்லமை எந்த செய்திக்கும் கிடையாது. ஆனா அதைத்தான் இந்த 21ஆம் நூற்றாண்டு கிறிஸ்தவர்கள் கேட்பதற்கு விருப்பம் இல்லை. அற்புதம், அடையாளம், விபச்சார சந்ததி அப்படின்னு வேதம் சொல்லுகிறது. அப்ப பாருங்களேன், கேட்டுட்டே இருக்கிறாங்க, இயேசுவின் பாடு, இயேசுவின் மரணம், இயேசுவின் உயிர்த்தல், இத கேட்டுட்டே இருக்காங்க. இறுதியும் திறந்தாச்சு. அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, எத்தனை முறை கர்த்தர் உங்களுடைய இருதயங்களை திறந்திருப்பார்? கொஞ்சம் யோசித்து பாருங்க. நீங்கள் செய்தி கேட்கும் போது கூட இருக்கலாம், வேதத்தை வாசிக்கும் போது இருக்கலாம், ஆண்டவர் உங்களுடைய இருதயங்களை திறக்கிறவர், அவர்களுடைய கண்களை திறக்கிறவர், உங்களுக்கு உணர்வு கொடுக்கிறவர். கர்த்தர் லீதியாளின் உள்ளத்தை திறந்து பவுல் சொல்லியவைகளை கவனிக்கும்படிக்கு செய்தார். நல்ல கவனித்துக் கொள்ளுங்கள், இதை நீங்கள் கற்றுக்கொள்வதற்காக சொல்லுகிறேன். வேதவசனத்தில் ரோமர் 10:17 சொல்லப்பட்டிருக்கின்றது. என்ன சொல்லப்பட்டிருக்கிறது என்றால், விசுவாசம் கேள்வியினால் வரும், கேள்வி தேவனுடைய வசனத்தினாலே வரும். இந்த 21ஆம் நூற்றாண்டு கிறிஸ்தவங்களுக்கு விசுவாசம் அற்புதத்தினால் வரும், அற்புதம் தேவ பிள்ளைகள் மூலம் வரும். இது வசனத்தில் இல்லை, ஏமாற்றப்படுறீங்க. இனி அற்புதம்னு சொன்னா ஆண்டுடைய வல்லமைன்னு நினைக்கிறீங்க. அதனால தான் இன்னைக்கு எவ்வளவு தூரம் கிறிஸ்டியானிட்டி ஒஸ்டா போயிடுச்சு தெரியுமா? இன்னைக்கு ஒரு சிலையை செய்து வச்சுக்கிட்டு அதுல காணிக்க போட சொன்னா போடுறாங்க கிறிஸ்தவன். வேதவசனம் சொல்லுகின்றது விக்கிரகாராதனை கூடாது. அவ்வளவு தூரம் இன்னைக்கு கேவலமாக போன பின்பும் கண்கள் மூடப்பட்டு இருக்கிற குருடர்களாக இன்னைக்கு நிறைய பேர் இருக்கிறோம் நம்ம. ஆனா வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கின்றது, தேவனுடைய இருதயத்தை திறக்க காரணம் என்னவென்றால், விசுவாசம் கேள்வியினாலே வரும், நான் கேட்பதினாலே வரும். இந்த கேள்வி எங்கிருந்து வருகிறது? தேவனுடைய வசனத்திலிருந்து வருகிறது. ஐயா, வசனத்தை தவிர வேறு எது உங்களுக்கு பேசி உங்களுடைய காது திறந்துச்சுன்னு சொன்னா ரொம்ப கேர்ஃபுல்லா இருங்க. இருதயத்தில் ஒரு பரவசம் வந்துச்சுன்னா ரொம்ப கேர்ஃபுல்லா இருங்க. ஒருவன் அற்புதத்தையோ தன்னுடைய அனுபவத்தையோ சொல்லும் போது மயிரெல்லாம் சிலிர்த்து எழுகிறது என்றால் பி கேர்ஃபுல். ஒரு வசனத்தை ஒருவன் பேசும்போது, ஒரு வசனத்தை சொல்லும் போது, ஒரு வசனத்தை வாசிக்கும் போது உங்களுடைய இருதயம் கொழுந்து விட்டு எரியுமே ஆனால் அது தேவன், அது தேவன். பாருங்களேன், வேதவசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது இந்த விசுவாசம். ரோமர் 1:16 பவுல் சொல்லுவார், இந்த வேத வசனம் வந்து ரட்சிப்பு உண்டாவதற்கு அது தேவ பலன் அப்படி என்று சொல்லுகிறார். எனவே நான் உங்களுக்கு ஞாபகத்தில் வைத்துக் கொள்ள சொல்லுகின்றேன். ரோமர் 2:4 பவுல் சொல்லுவார், அதனால நீ தேவனுடைய வார்த்தை அசட்டை பண்ணாதே, அசட்டை பண்ணாதே. இன்னைக்கு ஒருவன் சொல்லுகின்ற அற்புதத்தை அசட்டை பண்ணுவது பாவம் என்று எண்ணுகிற தேவ பிள்ளையே, வசனத்தை அசட்டை பண்ணுவது அதை விட கொடூரம் இல்லையா? தேவனோடு கூட பேசும் பொழுது அந்த வசனத்தை நான் மாற்றி வைத்துக் கொண்டு என் விருப்பம் போல வாழ்வது கொடுமை இல்லையா? சரி, ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்க, இதை அவங்க கேட்டாங்க, கேட்கறதுக்கு ஆண்டவர் இருதயத்தை திறந்து கொடுத்தாங்க. நிறைய பேர் நினைக்கிறது மாதிரி ஆண்டவர் இது லீதியால பிடிச்சு இவன் தான், இப்பவே ஒத்துக்கோ, இப்பவே ஏற்றுக்கொள், இப்பவே ஏற்றுக்கொள் சொல்லவே இல்லை. ஆண்டவர் செய்ததெல்லாம் வசனத்தை கேட்கத்தக்கதாக அவளுடைய இருதயத்தை திறந்து கொடுத்த. ஆண்டவர் வேற எந்த அற்புதத்தையும் செய்யவில்லை, உங்களுக்கும் எனக்கும் அதை அன்றாடம் கத்த செய்து கொண்டிருக்கிறார். ஆவியானவர் என் உள்ளத்தை திறக்கிறார், என்னுடைய கண்களை திறக்கிறார். ஒவ்வொரு நாளும் நடைபெற்றுக் கொண்டிருக்கிற காரியம், நானும் ஆவியானவரை துக்கப்படுத்திக் கொண்டிருக்கிறேன். காரணம் என்ன? அநேகர் ஆண்டு இடத்துல வந்தாங்க, இயேசு இடத்துல வந்து ஐயா உங்களை நாங்கள் பின்பற்றணும்னு சொன்னாங்க. காரணம் என்ன? ஏன் இன்னைக்கு ஆண்டவர் இருதயத்தை திறக்கும் பொழுது ஒத்துக்கொள்ள மாட்டேங்கிறோம்? ஏன் இன்றைக்கு ஆண்டவர் கண்களை திறக்கும் போது பார்வையடைய மாட்டேங்கிறோம்? ஏன் இன்றைக்கு ஆண்டவர் நம்மோடு கூட உணர்வடைய செய்யும் போது அந்த வசனத்துக்கு கீழ்ப்படிய மாட்டேங்கிறோம்? காரணம் என்ன? ஆண்டவரை பின்பற்ற அநேகர் வந்தாச்சு. அப்பதான் ஆண்டவர் சொன்னார், நீ வா என்னை பின்பற்றி வான்னு சொன்னார். மாடு வாங்கினேன் உள்ள போனோம், பொண்ணு கட்டினேன் விசாரிக்க போனோம், வயலை வாங்கினேன் பார்க்க போகணும், அப்பாவை அடக்கம் பண்ணணும், இதைத்தான் சொன்னாங்களே ஒழிய யாருமே ஆண்டவரை பின்பற்றுவதற்கு மனதுள்ளவர்களாக இல்லை. இது முதல் நூற்றாண்டு, என்ன 21 நூற்றாண்டு, இதேதான் கிறிஸ்தவன் சொல்றான். என்ன சொல்லுவான் தெரியுமா? எனக்கு வேற வேலை இருக்குது, எனக்கு வேற விதமான காரியங்கள் செய்ய வேண்டியது இருக்கிறது. அருமையான தேவ பிள்ளைகளே, இது ரட்சணிய காலம். இன்று ஆண்டவர் உங்களோடு பேசும் பொழுது உங்களுடைய இருதயம் திறந்து கர்த்தர் உங்களுடைய வாழ்வுடைய வசனத்தை கேட்பதற்கு அருள் செய்யும் போது கீழ்ப்படிய வேண்டியது உங்க பொறுப்பு. ஆண்டவர் அதனால தான் அவர் ஃப்ரீவில் தந்திருக்கிறாரு. தெரிந்து கொள்ள வேண்டியது என்னுடைய பொறுப்பு. நன்மையும் தீமையும் முன்னால் வைக்கிறார். எதை தெரிந்து கொள்ளுகிறோமோ அது நம்முடைய பொறுப்பு. லீதியாளுடைய உள்ளத்தை கர்த்தர் திறந்து கொடுத்தார். அவள் வார்த்தையை கேட்டால், கேட்ட போதுதான் வேதவசனம் சொல்லுகிறது என்னன்னு சொன்னா, அவள் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டது மட்டுமல்ல, அவள் ஞான ஸ்நானம் பெற்றது மட்டுமல்ல, பவுலையும் பவுலோடு கூட இருந்தவர்களுக்கு உபசரித்து ஐரோப்பா கண்டத்தில் வேத ஆராய்ச்சியாளர்கள் சொல்லுகிறபடி சொல்லுகிறேன், முதல் விசுவாசியாக மாற்றப்பட்டாள். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, ஒருவன் தேவ பக்தியாக இருந்தால் போதாது, மனம் திரும்ப வேண்டும். யோவான் 3 நிக்கோதேமு ஒரு மிகப்பெரிய ஒரு சனகரின் சங்கத்திலே காணப்பட்ட ஒரு உறுப்பினன். அவன் இரவிலே தேவனிடத்தில் இயேசுவை காண்பதற்கு வந்தபோது ஆண்டவர் அவனிடத்தில் சொன்னது என்னவென்றால், நிக்கோதேமு மனந்திரும்பு, மறுபடியும் பிறக்க வேண்டும். அப்போது நிக்கோதேமு கேட்பான், ஆண்டவரே நான் மறுபடியும் என்னுடைய தாயின் வயிற்றிலே சென்று பிறப்பது எப்படி? அப்போதுதான் ஆண்டவர் சொல்லுகிறார், நீ மறுபடியும் பிறக்க வேண்டும் என்று நான் உனக்கு சொன்னதை நீ புரிந்து கொள்ளவில்லை. காற்று இன்னிடத்திலிருந்து வீசி இன்னிடத்துக்கு சொல்லும் என்பது ஒருவனுக்கும் தெரியாதது போல மனம் திரும்புதல் இருக்கும். ஆனால் நீ மனம் திரும்பாத பட்சத்தில் நீ ஒரு ஆசிரியன் போதகனாக இருக்கலாம், நீ சனகரின் சங்கத்து உறுப்பினனாக இருக்கலாம், நீ காணிக்கை கொடுக்கிறவனாக இருக்கலாம், ஆனால் நீ மனம் திரும்பாத பட்சத்திலே உனக்கு மீட்பு இல்லை. அப்போ சில 2 நீங்கள் வாசிக்கும் பொழுது அதில் சொல்லப்பட்டிருக்கின்றது, 3000 அதிகமான தேவ பக்தி உள்ள யூதர்கள், தேவ பக்தி உள்ளவர்கள். இன்றைக்கு அநேகர் நாம் தேவன் பேரில் பக்தி உள்ளவர்களாக இருக்கிறோம், மனம் திரும்புதலோ இல்லை.
ஆண்டவர் இருதயத்தை திறக்கிறார், ஆண்டவர் வசனத்தை சொல்லுகின்றார், ஆண்டவர் உள்ளங்களிலே பேசுகின்றார், கொழுந்து விட்டு எரியத்தக்கதான சத்தியத்தை தருகின்றார். தேவ பக்தி மீட்பை கொடுக்காது. 3000 அதிகமான யூதர்கள் தேவ பக்தி உள்ளவர்கள். பேதுருடைய செய்தியை கேட்டபோது இருதயத்திலே குத்துண்டார்கள், குத்தப்பட்டார்கள். பேதுருடத்தில் வந்து கேட்கிறார்கள், ஐயா நாங்கள் என்ன செய்ய வேண்டும், ரட்சிக்கப்படுவதற்கு நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? தேவ பக்தியுள்ள 3000 அதிகமான அருமையான பக்தியுள்ள யூதர்கள் பேதுருடத்தில் கேட்டபோது பேதுரு சொன்னதின்படி அவர்கள் செய்தார்கள். ஆண்டவருடைய வசனம் மாறாது. அப்போஸ்தலர் 2 எடுத்து வாசிங்க, இதெல்லாம் செய்தாங்க. அப்போஸ்தலர் 3 எடுத்து வாசிங்க, அதுல என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? ஒரு சூம்பன கையை உருவையுடைய உறுப்பினை உடையுடைய ஒருவனை பவுல் பேதுரு அப்போஸ்தலன் சுகப்படுத்துகின்ற. வெள்ளியும் பொண்ணும் என்னிடத்தில் இல்லை, ஒரு முடவன், ஒரு சப்பானி. இயேசு நாமத்தினால எழுந்து நட. 5000 பேர் தேவபக்தி உள்ள யூதர்கள், சாலமன் மண்டபத்தில் இருக்கிறவர்கள், எருசலேம் தேவாலயத்தில் இருக்கிறவர்கள், பக்தி உள்ளவர்கள், தேவபக்தி உள்ளவர்கள், மனதிலே பாதிக்கப்பட்டவர்களாக தங்களுடைய பாவங்களை அறிக்கை செய்து ஞானஸ்நானம் பெற்று திருச்சபையிலே சேர்த்துக் கொள்ளப்பட்டார்கள். தேவ பக்தி உள்ளவர்கள் மனம் திரும்ப வேண்டும். தேவ பக்தி உங்களை மன்னையும் நித்திய ஜீவனுக்கு கொண்டு செல்லாது. தேவ பக்தி மீட்பை தராது. தேவ பக்தி உங்களை மன்னையும் மீட்டுக் கொள்ளாது. அப்போ சில 8:26-40 வாசிக்கும் போது ஒரு எத்தியோப்பியா மந்திரி, அவன் தெய்வ பக்தி உள்ளவன், ஏன் எத்தியோப்பியாவில் இருந்து எருசலேமுக்கு ஆண்டவரை தொழுது கொள்ள வந்திருக்கிறான். ஏசாயா புஸ்தகத்தை வாசித்துக் கொண்டிருக்கின்றான். பிலிப்புவை பவுலப்பாவியானவர் அழைத்துக் கொண்டு சென்ற போது இத பிலிப்பு அவனோடு ரதத்திலே உட்கார்ந்து அவன் வாசிப்பது என்ன என்று கேட்டபோது அவனோடு பவுல் பேசுகிறார், பிலிப்பு பேசுகிறார். நல்ல கவனிங்க, இயேசுவை பற்றி சொல்லியிருக்கணும், அவருடைய மரணத்தை பற்றி சொல்லியிருக்கணும், அவருடைய உயிர்த்தெழுதல் பற்றி சொல்லியிருக்கணும். ஏன்னா அவர் பெரிய கேள்வி கேட்டான். இதுல இந்த அடிக்கப்படும் ஆட்டுக்குட்டின்னு சொல்லப்பட்டிருக்கேயா, இது யாரையான்னு கேட்டான். அவர் சொல்லியிருக்கணும். அது மட்டுமல்ல, சொல்லி இருக்க வேண்டும். காரணம் என்ன? அவன் தண்ணீரை பார்த்த உடனே அவன் என்ன கேட்டான் தெரியுமா? ஐயா தண்ணி இருக்குது ஐயா, நான் ஞானஸ்நானம் எடுத்துக்கொள்ள தடை என்ன ஐயா? பிலிப்பு சொல்லிராவிட்டால் ஞானஸ்நானத்தை பற்றி அவனுக்கு என்ன அறிவு? பிலிப்பு சொல்லிராவிட்டால் இதோ தண்ணீர் இருக்கிற இடத்திலே ஞானஸ்நானம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பது அவனுக்கு என்ன அறிவு? பிலிப்பு சொல்லிராவிட்டால் விசுவாசம் உள்ளவனாகி ஞானஸ்நானம் பெறுகிறவன் ரட்சிக்கப்படுவான் என்கிற வார்த்தை எப்படி அவனுக்கு தெரியும்? தேவ பக்தி உள்ளவன் மனம் திரும்ப வேண்டும். சவுல், பவுலாக மாறப்பட்ட சவுல் யாரையா? தேவ பக்தி உள்ளவன், பக்தி வைராக்கியம் உள்ளவன். அப்போஸ்தலர் 9 வாசிக்கும் பொழுது என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? அவன் கிறிஸ்துவை பார்த்து அவன் கேட்கிறான், ஆண்டவரே நீர் யார்? ஆண்டவர் என்ன சொன்னார்? ஐயா அனன்யா என்கிற பேருள்ள ஒருத்தன் இருக்கிறான், அவன் நீ செய்ய வேண்டியதை உனக்கு செய்வான். நீங்களும் நானும் அனன்யாக்கள், ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். ஆண்டவர் இன்றைக்கு பவுலை போன்ற தேவ பக்தி உள்ளவர்களை நம்மிடத்திலே கொண்டு வந்து நான் செய்ய வேண்டியது என்ன? ஆலயத்துக்கு வா, வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறதா? அது உன்னை மனம் திரும்புதலுக்கு நேராக மாற்றும் என்று. சுவிசேஷத்தை சொல்லாத எந்த அனன்யாக்களும் சபிக்கப்பட்டவர்கள் அல்லவா? அன்று ஆண்டவர் அனன்யாவிடத்தில் சொன்னபோது அனன்யா கேட்கின்றான், ஆண்டவரே இவன் துன்பப்படுத்தினவன் அல்லவா? அப்போது ஆண்டவர் சொல்றார், என்னமுத்தம் அவன் துன்பப்பட வேண்டியவன், பாடுகளை அனுபவிக்க வேண்டியவன், நீ சுவிசேஷத்தை சொல்லு. அவன் சொன்ன சுவிசேஷத்துல இந்த பேக்கேஜ்ல பாத்தீங்கன்னு சொன்னா பவுல் ஞானஸ்நானம் பெற்றுக்கொண்டான். கொர்நேலியு, அப்போ சில 10 வாசிக்கிறோம், ஒரு கிரேக்கன், ஒரு ரோமன், ஒரு ரோமன், ஒரு ரோம பட்டாளத்தில் உள்ள 100 அவன் மனம் திரும்ப வேண்டும் என்று. ஏன்? தான தர்மம் செய்தான், யா ஜபித்துக் கொண்டிருந்தான். எந்த ஒரு ஊழியக்காரன் இன்றைக்கு கொர்நேலியுவை போல எப்பொழுதும் ஜபித்துக் கொண்டிருக்கிறார்கள்? அவ்வளவு பக்தி உள்ளவன். ஆனால் அவனிடத்திலும் ஆண்டவர் இதெல்லாம் செய்ய வேண்டும் என்று போதிப்பதற்கு பேதுருவை ஆண்டவர் அனுப்பினாரே. மனம் திரும்பாத பக்தி உள்ளவர்கள், வேத வசனத்துக்கு கீழ்ப்படியாத பக்தி உள்ளவர்கள், வேத வசனத்துக்கு தங்களை ஒப்புக் கொடுக்காத பக்தி உள்ளவர்கள், இழக்கப்பட்டவர்களே, இழந்து போனவர்களே. நான் சொன்ன இதெல்லாம் ஆண்டவருடைய உயிர்த்தெழுதலுக்கு பிறகு நடந்தது. இயேசு கிறிஸ்து நேற்றும் என்றும் என்றும் மாறாதவர், அவருடைய வார்த்தை மாறாதது. இதை நீங்களும் நானும் ஞாபகத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும். இந்த லீதியால் ஒரு தேவ பக்தியுள்ள ஒரு சகோதரி, பிசினஸ் பிசினஸ் மத்தியிலும் அவளுக்கு ஜபிப்பதற்கு நேரம் இருந்தது. பிசினஸ் மத்தியிலும் அவளுக்கு ஓய்வு நாளை ஆசரிப்பதற்கு நேரம் இருந்தது. அவளுடைய பக்தி பரிசுத்த ஆவியானவரை பவுலை துரோவா பட்டணத்திலிருந்து அழைத்துக் கொண்டு வருவதற்கு ஏவினது. அவளுடைய உள்ளத்தை பவுல் பேசுவதை கேட்பதற்கு திறந்து கொடுத்த ஆவியானவர். இந்த அருமையான சகோதரி, ஆண்டவர் கிறிஸ்து என்று அறிக்கையிட்டால், பவுலினால் ஞானஸ்நானம் பெறப்பட்டால், இது தொடர்ந்து நடைபெற்ற ஒன்று கூட என்னவென்றால், அவர்களிடத்திலே அவள் கேட்கிறாள், நீங்கள் எங்களிடத்திலே தங்கி இருக்க வேண்டும். ஹாஸ்பிட்டாலிட்டி, உபசரிப்பு. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஒருவன் இயேசுவை ஏற்றுக்கொள்ளுகிறது என்பது பரலோகத்தில் மிகுந்த சந்தோஷமே உண்டு. ஆனால் ஒருவன் தேவ பக்தி உள்ளவன், லீதியாளை போன்று, கொர்நேலியோ போன்று, பவுலை போன்று காணப்படலாம், லீதியாள் வாழ்க்கையில் நடைபெற்றது என்னவென்றால், அவளை பரிசுத்தாவியானவர் துணையோடு பவுலை கொண்டு சுவிசேஷத்தை அறிவித்தப்படும் போது அவள் இயேசுவை தன் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டாள். அதற்குரிய அடையாளம்தான் ஞானஸ்நானம் பெற்றுக்கொண்டாள். விசுவாசி ஆக்கப்பட்டதன் அடையாளம்தான் கனி கொடுத்தாள். என்ன கனி கொடுத்தாள்? உபசரித்தாள். இன்று உங்களுடைய என்னுடைய வாழ்க்கையில இயேசு கிறிஸ்து தேவன் என்று சொல்லுகின்ற அந்த ஒரே காரியத்தின் நிமித்தமாக நான் மோட்சத்துக்கு சென்று விடுவேன் என்று எண்ணிக்கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகளே, ஒன்றை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள், கர்த்தர் நித்தமும் உங்களோடு பேசுகிறார். எப்போதெல்லாம் வேதத்தை வாசிக்கின்றீர்களோ உங்களுடைய உள்ளங்களை திறந்து தருகின்றார். ஆண்டவர் உள்ளங்களை திறந்து தருவதனால்தான் நீங்கள் வாசிக்கும் போது கர்த்தர் உங்களுக்கு அதன் உண்மைகளை உணர்த்துகிறார். அந்த உண்மைகள் உணர்த்தப்படும் போது, சகோதரனே சகோதரியே, இது இரட்சணிய காலம், இது உன்னை சந்திக்கும் நாள். இந்த சந்திப்பின் நாளை அசட்டை பண்ணிவிடாதபடிக்கு ஆவியானவருக்கு நீங்கள் கீழ்ப்படியும் பொழுது அந்த கீழ்ப்படுதலின் அடையாளம் தான் ஞானஸ்நானம். அதை பெற்றுக்கொண்டவன் செய்ய வேண்டியதுதான் கனி கொடுத்தல். இதுல எந்த சந்தேகமுமே இல்லாதபடி நீங்களும் நானும் கர்த்தருடைய ராஜ்யத்தின் பிள்ளைகளாக மாற தேவன் நமக்கு உதவி செய்வாராக. ஜபிப்போம். எங்களை நேசிக்கிற எங்கள் அன்பின் நல்ல ஆண்டவரே, ஆசீர்வாதமான இந்த ஓய்வு நாளுக்காக நாங்கள் உம்மை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம் தகப்பனே. ஆமா ஆண்டவரே, லீதியாளை போல நாங்களும் தேவ பக்தி உள்ளவர்கள், பவுலப்போஸ்தலனை போல நாங்களும் தேவ பக்தி மட்டுமல்ல வைராக்கியமும் உள்ளவர்கள், கொர்நேலியை போல நாங்கள் தான தர்மம் செய்கிறவர்கள், ஜபிக்கிறவர்கள், நாங்கள் நிக்கோதேமுவைப் போல வேத வசனத்தை ஆராய்ந்து அதன்படி நடக்கிறவர்கள். ஆண்டவரே, நாங்கள் சனகரின் சங்கத்திலே உறுப்பினர்கள் ஐயா, நாங்கள் அந்த அருமையான எத்தியோப்பிய மந்திரியை போல வைத்தனையோ மைல்கள் கடந்து சென்று நாங்கள் உம்மை ஆராதிக்க விரும்புகின்றவர்கள். ஆனால் நாங்கள் மனம் திரும்பாவிட்டால் உம்மிடத்தில் எங்களுக்கு பங்கும் இல்லை, பாக்கியதையும் இல்லை. ஆண்டவரே, நாங்கள் மனம் திரும்புகின்ற காலம் இது. ஆவியானவர்களுடைய உள்ளங்களை திறப்பதற்காக நன்றி, கண்களை திறந்து தருவதற்காக நன்றி, வேதவசனத்தை வாசிக்கும் போது புரிய வைப்பதற்காக நன்றி. கீழ்ப்படிய பலந்தார், கீழ்ப்படிய பலந்தார். ஆண்டவரே, பவுல் தன்னுடைய முன்னோர்களுடைய விசுவாசத்தை மறுதளித்து உம்மை ஏற்றுக்கொண்டானே. ஆண்டவரே, ஒரு லீதியால் கிரேக்க ஸ்திரீ யூதனாக மாறின பிற்பாடு கூட இயேசுதான் ரட்சகர் என்று அறிக்கை செய்தாலே, அவர்களை காட்டிலுமா நாங்கள் பக்திமான்களும் வைராக்கியம் உள்ளவர்களும். சத்தியத்துக்கு கீழ்ப்படிய எங்களை தடை செய்து விடாதபடி ஆவியானவர் உதவுகின்ற இந்த வேளை எங்களுடைய ரட்சிப்பின் நேரம். ஆண்டவரே, நிர்மகிமைப்படுகிற நேரம், பரலோக ராஜ்யம் சந்தோஷப்படுகிற நேரம். நாங்கள் கீழ்ப்படியாமல் போகும்போது ஆவியானவரை துக்கப்படுத்துகிறோம். கீழ்ப்படிவோமையானால் கனி கொடுப்போம். இயேசு ரட்சகர் மூலம் எங்கள் ஜபத்தை ஏறெடுக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.